வரும் துயரெல்லாம் மறைந்திடுமே. இருகரம் கூப்பி இறைவனை தொழுதால் வரும் துயரெல்லாம் மறைந்திடுமே. பனிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னால் கரையாதோ. உறைப்பனிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னால் கரையாதோ. கரைப்படும் வாழ்வு மறைந்திட நாளும் நிறைவுறும் அன்பே வாராயோ. இருகரம் கூப்பி இறைவனை தொழுதால் வரும் துயரெல்லாம் மறைந்திடுமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இந்த திருப்பலியை நாம் கண்டு அதில் பங்கெடுத்து முழுமையாக நம்முடைய உள்ளத்தை இந்த திருப்பலிக்குள் வைத்து நாம் கடந்து செல்லும் பொழுது ஒரு வல்லமையும் ஒரு இறை இரக்கமும் ஆண்டவர் விரும்பும் விதமான ஒரு ஆன்மீக எழுச்சியும் நமக்கு கிடைக்கிறது. இந்த அபிஷேகம் இந்த வெள்ளிக்கிழமை திருப்பலியிலே நமக்கு கிடைக்க நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக இந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் பக்கமாக நாம் ஒதுக்கிவிட்டு ஆண்டவர் பரிசுத்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பளித்தார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பாவங்களை உள்ளத்திலே வைத்து கொண்டு நாம் உழன்று கொண்டு இருக்காமல் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல, என் குற்றங்களை நான் அறிக்கையிடாதவரை என் எலும்புகள் எல்லாம் கலன்று போயின என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே போட்டுவிட்டு ஒரு நிம்மதியான ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ இந்த திருப்பலியில் நாம் பெலன் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவுமாக. ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயனளிப்பதாக. உமோடு துயாவியாரின் ஒன்றை பிள்ளைந்தென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21-28 முடிய. தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைகொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? என் வழிகளன்றோ நேர்மையற்றவை, நேரியவை. நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். நீர் என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்?
ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக, அவளுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேயலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. நீ என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலை முடியும்? நீர் என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20-26 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த சிறப்பான வெள்ளிக்கிழமை நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிறைய பேர், ஃபாதர் என்ன வரமாட்டேங்கிறீங்க, வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க. புதிய புதிய உள்ளங்கள், புதிய புதிய சிந்தனைகள் இந்த நாட்களில் நாங்கள் சரிய நல்ல குருக்கள், நல்ல புதிய குருக்கள் இப்படி எல்லோரும் வரும்பொழுது பல சிந்தனைகள் புதிதாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது எங்களுக்கும் வெளியிலே சில அழைப்புகள், ஆண்டவருடைய காரியத்தை செய்ய வேண்டிய அந்த கட்டாயத்தில் நாங்கள் இருப்பதனாலே நாங்கள் வெளியே சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களோடு தொடர்பில் இருக்கிறீங்க. எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய செய்திகளையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. பலர் எங்களுடைய இந்த நல்ல பணிகளுக்கு பல்வேறு விதத்தில் உங்களுடைய பொருள் உதவியை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஆண்டவருடைய பெயராலே நாங்கள் நன்றி செலுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் எங்களுடைய டீம், த கேசி டீம், ஃபாதர் தீபன், நான், ஃபாதர் அமல் மற்றும் ஃபாதர் இன்பநாதன் மற்றும் ஃபாதர் பிரிட்டோ, இன்னும் எங்களோடு இணைந்து திருப்பலி வைக்கிற குருக்கள், எங்களோடு இணைந்திருக்கிற அருங்குடை இல்லத்தினர் எல்லோருமே சிறப்பாக உழைப்பதற்கு உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகள் எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய பணியில் நம்ம எல்லாம் இணைந்து ஓடும் பொழுது எவ்வளோ பெரிய வல்லமை நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் உணர்கிறோம். இதே செய்தியை தான் நாங்கள் உங்களுக்கும் சொல்கிறோம். நீங்களும் குடும்பத்தில் ஒருத்தர் கூட விலகி போகாமல் ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன், ஒரு மகள் எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பும்போது அந்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை. சில இந்த பிசாசு என்ன செய்யுது அப்படின்னா, இன்றைக்கி இப்படி குடும்பமாக இணைந்து செயல்படுகிற எல்லா தளங்களையும் உடைத்து கொண்டு இருக்கிறார். அவன் என்ன செய்கிறான், நம்ம ஒன்று சொன்னால் அவங்க அந்த இடத்து பக்கம் ஒன்று போய் சொல்லுவான். இந்த அருங்குடையிலேயே அந்த வேதனையை நானே அனுபவிக்கிறேன். நான் சொல்லாத ஒன்றை ஒருவர் போய் நான் சொல்லியதாக சொல்வார். எப்படி இப்படி சொன்னீங்க அப்படின்னு ஒன்று எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கேட்கும் போது, இல்லை நீங்கள் அப்போ அப்படி சொன்னீங்க, இப்போ இப்படி சொன்னீங்க, பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இது யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிசாசு நம்முடைய வார்த்தைகளை மாற்றி போடுகிறான். அதனால் குடும்பங்கள் சிதைவுறுகிறது. இன்றைக்கி கடவுள் கூட இந்த தவ நாட்களில் எண்ணத்தை எதை குறித்து நம்மை பயணிக்க அழைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆன்மீக எழுச்சி, அதுதான் நம்ம ரொம்ப பார்க்கணும். சும்மா ஏதோ பாவத்தை கழுவிட்டு, இவ்வளோ நாள் செஞ்ச பாவத்தை இந்த தவ காலத்தில் கழுவிட்டு திருப்பி போய் நம்ம போய் சேத்துல உழுந்து திருப்பி வந்து அடுத்த தவ காலத்தில் கழுவுறது, இதுதான் கடவுளுடைய திட்டமா அப்படின்னா இல்லை. பாருங்கள், இன்றைக்கி நற்செய்தி முன் வாசகத்தில் சகோதரர் பாடும்போது இந்த வார்த்தைகளை தான் பாடினார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. புதிய இதயம், புதிய மனது. அப்போ புதிய ஒரு ஆற்றலோடு நம்ம கடந்து செல்லணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் எப்போதும் போல் நான் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன், எப்போதும் போல் நான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன், எப்போதும் என்னுடைய வீட்டில் நான் வந்து இப்படி தான் இருப்பேன், ஒரு கடும் கோபத்தோடு இருப்பேன், என்னுடைய ரிசன்மெண்ட், என்னுடைய அந்த வேதனையை நான் இப்படி தான் வெளிப்படுத்துவேன், என்னுடைய குணாதிசயம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபிக்ஸேஷன் வைக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அவர் இப்படி ஃபாதரே இப்படி இருக்கிறாரு, நம்ம இப்படி இருக்கிறதுல என்ன இருக்குது, அந்த சாமியார் ஒழுங்காக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க. அந்த ஃபாதர் ஒழுங்காக இருக்கிறாரா, முதல்ல அவங்களெல்லாம் ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எஸ்கேப் ஆகிற கோஷ்டியெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், அவங்களுக்காகத்தான் கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு அழகான செய்தியை வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோர் இந்நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் என்ன நடக்கும்? அங்கே உங்களுக்கும் ஒரு பெரிய ஆப் அடிக்கிறார் கடவுள். என்ன, நீங்கள் எங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு தப்பிச்சிக்க முடியாது. அதனால் ஆண்டவர் பாருங்கள், உங்கள் நெறி சிறந்திருக்கணும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது. அப்போது அடுத்தவங்க ஒரு ஃபாதரை பார்த்துட்டு, ஒரு சிஸ்டரை பார்த்துட்டு, இல்லது ஒரு ஊழியக்காரரை காட்டிட்டு, இவங்களும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏமாந்துடாதீங்க. ஆண்டவர் பாருங்கள் ஒரு சிறப்பான அடையாளமாக நம்ம இருக்கணும்னு அழைக்கிறாரு. தொடக்க நூல் 5:2 நம்ம பார்க்கும்போது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார், அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். பாருங்கள், கடவுள் நம்மளெல்லாம் மனிதர் என்கிற அந்த உயரிய அபிஷேகத்துக்குள்ளே வச்சுருக்கிறாருனாக்க, நம்மளை ஆசி வழங்கி அந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், மனிதர் ஆகப்பட்டவங்க வந்து வித்தியாசமாக இருக்கணும், மனிதனுக்குரிய அபிஷேகம் என்னங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ மனிதர்களாகப்பட்டவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு குறுகிய மனநிலையோட ஒரு சண்டை வந்துருச்சா அதோட வெட்டி விட்டுரு அப்படி இல்லை, நம்ம மீண்டும் ஒரு முயற்சி எடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம யார், நம்முடைய நல்ல உள்ளம் என்னங்கிறத காட்ட முயற்சிக்கிறது. மீண்டும் மீண்டும் காட்டி அவங்க சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். அதுக்காக உட்காந்து அழுது கொண்டு அவங்க அவமானப்படுத்தப்படுத்த நம்ம போய் போய் அவங்களுக்கு நான் உன்னோட இணக்கமாக இருக்கிறேன், நான் உன்னோட மன்னிப்பு கேட்குறேன், நான் உன்னைய மன்னிச்சிட்டேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு எப்போ வெளிப்படும்னா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நான் அப்போ அப்படி வந்தேன்ல, நீ வந்து திரும்பிட்டு போனே இல்லை, இப்போ போய் சாவு போ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. உனக்கு இந்த கேடு தேவைதான் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? நியாயப்படுத்தக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? இரக்கத்தோடு அந்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவியை நம்ம செய்யணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை கடவுள் நம்மளோடு கூட பேசுகிறார். பாருங்கள், முதல்ல வந்து சினம் கொள்வதை பற்றி பேசுகிறாரு நற்செய்தியில். அப்புறம் அந்த சினத்தினுடைய வெளிப்பாடு பாருங்களேன். சினம், கோபம் வந்து சரியானதுதானா அப்படின்னு பார்த்தா, கோபம் தவறானதா சரியானதா? கோபம் வந்து சரிதான். கோபப்படுறதில் வந்து அது ஒரு உணர்வு. கோபப்படுறது வந்து நம்ம ஒரு பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது கோபப்படுறோம், அதனால் ஒரு நியாயப்படுத்தப்படக்கூடிய கோபம் இருக்குது, நியாயப்படுத்தப்பட முடியாத கோபம் ஒன்று இருக்குது. அதாவது எல்லாத்துக்கும் கோபப்படுறது அது சரியில்லை. எதற்கு கோபப்படணுமோ அதுக்கு நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா அது சரியான கோபம். பிள்ளைங்களை சரியாக வளர்க்கணும், தவறு நடக்குது நம்ம கோபப்படுறோம், அப்போது இந்த கோபம் வந்து நல்ல கோபம். எப்போவுமே கோபப்பட்டுட்டே இருப்பேன், அர்த்தமே இல்லாத கோபம், எந்த விதமான காரணமும் இல்லாத கோபம், எனக்கு சுயநலம், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னா நான் கோபப்படுவேன் அப்படின்னா, அந்த மாதிரியான கோபங்கள் வந்து கடவுளுடைய பார்வையில் அது அருவறுக்கத்தக்கதாக இருக்கிறது. பாருங்கள், எபேசியர் 4:26 சொல்லுது, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். அப்போ சினம் வருகிற போது, நம்ம கோபம் வருகிற போது நம்ம என்ன நடக்குதுன்னா பாவம் வருகிறது. கோபத்தில் நம்ம பேசும்போது தலகால் புரியாமல் நம்ம என்ன செஞ்சிடறோம்? பேசிடுவோம், சில நேரத்தில் அடித்து போட்டுருவோம், கைகலப்புகள். அப்போ பாருங்கள், எவ்வளோ தூரம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, சினம் கொள்ளும் பொழுது நம்ம திட்டுறோம், கோபப்பட்டு திட்டுறோம். பாருங்களேன், சகோதர சகோதரிகளிடையே சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். இந்த அர்த்தமில்லாத சினம், சம்பந்தமே இல்லாமல் ஆள் பார்த்து இவன் வந்து ஒரு இந்த நபரை எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணம், அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு சாதாரண மனுஷன் இருக்கிறாரு, ஒரு சாதாரண மகள் இருக்கிறா அப்படின்னு போகிறது அது வேறு, பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை அவங்களுடைய உருவ அமைப்போ, அவங்களுடைய கலரோ, அவங்களுடைய பின்னணியோ எதுவோ வேணாலும் இருக்கலாம். அப்போது அநாகரிகமான கோபம், அது கடவுள் விரும்பாத கோபம். அப்படிப்பட்ட கோபம், சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு நீங்கள் ஆளாவீங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது பாருங்கள், சகோதரரையோ சகோதரியரையோ முட்டாளை என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். ஏன் ஆண்டவர்? அடுத்தது அறிவிலியை என்பவர் எரி நரகம். இப்போ பாருங்கள், ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா, கடவுள் மானிடரை எப்படி படைத்தார்? அவருடைய சாயலில் படைத்தார். பைபிள் அதான் சொல்லியிருக்கு. இப்போ என்னுடைய சாயல் கடவுளுடைய சாயல், என்னைப் போல் அடுத்தவருடைய சாயலும் கடவுளுடைய சாயல். அப்போ அவருடைய சாயலுக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு, அவருடைய மண்டைக்குள்ளே இருக்கிற அறிவு அவ்வளோதான். அப்போ அவர் கடவுள் வந்து விதைக்கிறவன் உண்மையில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை பற்றி சொல்லும் பொழுது, 1 30, 1 60, 1 100 கொடுத்துச்சு. ஏன், எல்லாம் நல்ல நிலத்தில் தானே விழுந்துச்சு, எல்லா விதைகளும் நல்ல விதைகள் தானே, ஏன் எல்லாமே 100 கொடுத்துச்சுன்னு நம்ம சொல்லலை கடவுள். அப்போ கடவுள் நம்ம படைத்த படைப்புலையும் அப்படி தான் வச்சுருக்கிறார். ஒரு சில பேருக்கு 30, ஒரு சில பேருக்கு 60, ஒரு சில பேருக்கு 100. இந்த அளவுகோலை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நான் திறமையாக இருக்கிற ஏரியாவில் அவர் திறமையாக இருக்க மாட்டார். ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ஒருத்தர் நல்லா பேசுவாங்க, ஒருத்தர் நல்லா இசைக்கலைஞராக இருப்பாங்க. இப்படி பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். ஆவியானவரோ ஒருத்தர் தான், ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அருள் கொடைகளோ பல வகையானது. அதனால் நீங்கள் அதை புரிந்து செயல்படணும். இப்போ எல்லோரும் என்னைய போல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சுருவோம். நான் நினச்ச மாதிரி இவங்க நடக்கலைன்னா அறிவு இருக்கா அவனுக்கு, அறிவு கட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுறோம். அப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயில் சரளமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து யோசித்து பாருங்கள். இந்த வேதனைக்குரிய வார்த்தைகள்லாம் நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு, தப்பிக்க முடியாது. அதனால் உங்களையே சோதித்து அறிந்து என்ன செய்யணும், நீங்கள் காப்பாற்றி கொள்ளணும். பாருங்கள், இயேசு வந்து ஒரு மனுஷர். இயேசுவை வந்து ஒரு கடவுள், அவர் முழுவதுமாய் கடவுளாக இருந்தார். அதே சமயம் இயேசு முழுவதுமாய் மனிதராக இருந்தார். அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ரோமையர் 1:1 அதிகாரத்தில் 2-3-4 இறைவசனம், நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். பாருங்கள், மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல இருந்த அந்த இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் எப்படி இந்த ரோமையர் 1:2-3-4 ரோமையர் 1:2-3 எப்படி அழகாக காட்டுது பாருங்க. அவர் வந்து மனிதர் என்னும் முறையில் தாவீதினுடைய வழிமரபில் வராரு. சூசைக்கும் மரியாளுக்கும் அவர் வந்து ஒரு மகனை போல இருப்பது, அந்த உலக மக்களோட மக்களாக இருப்பது, மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்தார். அடுத்ததாக பார்க்குறோம், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் வல்லமையுள்ள இறை மகன், கடவுளுடைய பிள்ளை. அப்போ பாருங்கள், அவர்கிட்ட 2 குணாதிசயமும் இருந்தது. அப்போ கடவுள் மனிதனாக இறங்கி வர்றாருன்னா அந்த இயேசு உலகத்தில் கூட அவர் ஒரு மகனாக அந்த உலகத்தில் இருந்த பட்சத்தில் அவர் எவ்வளோ தூரம் மனிதர்களை புரிந்து கொண்டு இருப்பார் இல்லைங்களா. அப்போ இயேசுவை போல் நாம் மாறணும் அப்படின்னா நாமளும் மற்றவங்களை புரிந்து கொள்வது. அப்படி புரிந்து கொள்ளோம்னா நம்ம கண்டிப்பாக இப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை வைக்க மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற பல வேளைகளில் நம்ம நியாயப்படுத்துகிற ஒரு புத்தி நம்மக்கிட்ட நிறையா இருக்கும். நியாயப்படுத்த, நான் என்ன பண்ணிட்டேன் அவன் தான் பண்ணான், நான் என்ன பண்ணிட்டேன் அவள் தான் என்ன இப்படி திரும்பிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்துவோம். நம்மளோட நம்ம குற்றம் செய்யாதது போல் அவங்க தான் குற்றம் செய்துட்டாங்க அப்படின்னு. அங்கேயும் கடவுள் ஒரு செக் பாயிண்ட் நமக்கு வைக்கிறார். உன் காணிக்கையை நீ தூக்கிக்கிட்டு வரியா, நில்லு. அவங்களுக்கு உன் மேலே, உன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உன் மீது வருத்தம் இருப்பதாக நீ உணர்ந்தினா, உங்கள்கிட்ட இல்லை, நீ நல்ல பிள்ளை தான், நீ நல்ல பிள்ளை, என்னுடைய அன்புக்குரிய பிள்ளை, நீ வந்து பக்தியாக இருக்கிற பிள்ளை, எல்லாம் ஓகே. ஆண்டவர் எல்லாத்துக்கும் உனக்கு மார்க் கொடுத்துட்றாரு. ஆனால் இந்த இடத்துல தான் செக் வைக்கிறாரு, உனக்கு பிரச்சனை இல்லை, உன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உன் மீது வருத்தம் இருப்பதாக நீ உணர்ந்தினா நீ காணிக்கையை வச்சுட்டு நீ போ. ஏன் கடவுள் நம்மளை போ சொல்கிறாரு? ஏன்னா நீ தான் இயேசுவினுடைய பிரதிநிதியாக நிற்கிற. இயேசு நமக்காக இறங்கி வந்தார். நம்ம பாவம் பண்ணிவிட்டு நம்ம கிடந்தப்போ நாம் போய் இயேசுக்கிட்ட நிற்கலை, ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து இறங்கி வந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக நீ மாறி நீ போய் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடு, மன்னிப்பை கொடு. ஏன் அப்படி சொல்ல செய்கிறார் அப்படின்னா, பாவம் செய்தவர்கள் முகம் இழந்தவர்கள், ஃபேஸ்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அவன் குற்றம் செய்துட்டு அவன் பாவம் பண்ணிவிட்டு எப்படி அந்த முகத்தோடு வந்து முன்னாடி நிற்பான்? அதனால தான் சொல்கிறேன், நீ போய் உன்னுடைய அந்த என்னுடைய இரக்கத்தின் முகத்தை நீ காட்டு. அப்போ பாருங்கள், எவ்வளோ கடவுள் வந்து அழகாக சொல்கிறாரு, உன்னுடைய எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள். இந்த காரியங்கள் எல்லாமே கடவுள் வந்து ஒரு நல்லுறவின் நாயகர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் இவ்வளவும் சொல்கிறார். நல்லுறவின் பிள்ளைகளாக இருங்க. நம்ம சும்மா வெறும் சண்டை சச்சரவை உங்களுக்குள்ளேயே வளர்த்து கொண்டு நம்ம அடுத்த அந்த ஆன்மீக எழுச்சிக்குள்ளே போக முடியாத வேதனையை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்கிறாரு. அதைத்தான் வந்து இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் முதல் வாசகத்தில் மிக அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தன் தீயது செய்கிறான்னா அவன் ஒரு நேரம் மனம் மாதிரி நல்லது பண்ணிட்டான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துட்டான்னாக்கா அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவார் கடவுள். ஆனால் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், நடுவில் நம்ம தான் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறவன், இனிமே போய் தீயது செய்வோம் அப்படின்னு சொன்னால் அதை கடவுள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அது ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே எல்லாம் அறிவுறுத்தப்பட்டது. நீ நல்லது செய்து நல்ல வழியில் போயிட்டு இருந்த நீ வந்து தடுமாறி போகக்கூடாது. அப்போ கடவுள் எவ்வளோ அழுத்தமான செய்திகளை இந்த இடத்துல வைக்கிறாரு. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லி கொடுக்குறார். சாலமணி ஞான நூல் 8:19 சொல்கிறாரு, நான் குழந்தையாக இருந்த பொழுது நல் இயல்புடன் இருந்தேன், நல்ல உள்ளம் என் பங்காய் அமைந்தது. நம்ம சின்ன பிள்ளைகள் அப்படி தான் இருந்திருப்போம். அதனால் மீண்டும் மறுபரிசீலனை செய்து பாருங்கள், நான் எப்படி இருந்தேன், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படியெல்லாம் மாறிட்டோம், அப்போ நமக்கு தேவையில்லாத காரியங்கள் எப்படி வந்தது, தவக்காலத்தில் அதையெல்லாம் களைந்து அறிந்து களைதல். சும்மா எடுத்து போடுறேன்னு சொல்கிறது இல்லை, போட முடியாது. அப்படி அறியணும், முதல்ல அறிந்து அதை களையணும். ரோமையர் 12:2 ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து கொள்வீர்கள். பார்த்தீங்களா, உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடையணும், அப்போ தான் கடவுளுடைய திருவுளம் எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இல்லாட்டினா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், எதையோ ஒன்று செஞ்சு ஆண்டவருக்கு இது பிடிக்கும், ஆண்டவருக்கு இது பிடிக்கும், நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படி செய்துகிட்டே நம்ம போயிட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக ஓடிக்கிட்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் அதே பாவம், மீண்டும் மீண்டும் அதே துன்பம், இப்படியே விழுந்துகிட்டே இருப்போம். நம்ம சொல்லுவோம் ஒரு நேரம், என்ன நானும் நான் முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன், ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நேரம் என்ன செய்வோம், அப்படியே ஃபுல்லாக டேன் எடுத்துருவோம், டேன் எடுத்து நெகட்டிவ் சைடு போயிடுவோம். அது ஆண்டவருடைய பார்வையில் மிகப்பெரிய ஆபத்தாய் மாறிடும். அதனால தான் என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்ல உள்ளத்தோடு இருங்க, அந்த நல்ல உள்ளம் அடுத்தவனுக்கு தெரியணும். பாருங்கள், பிலிப்பியர் 4:5 சொல்கிறாரு, கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். அதனால் நான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் மட்டும் வச்சுருக்கேன், எனக்கு உள்ளே இருக்குது, அன்பு இருக்குது, நான் காட்ட தெரியாது. நிறைய வீடுகளில் அப்பா அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, அன்பு பாசம்லாம் உள்ளே இருக்குது, பிள்ளைகளுக்கு எப்போ காட்டணுமோ அதை காட்டணும். உள்ளக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அடுத்த ஏழு எளியவர் மீது அன்பு இருக்குன்னா நம்ம காட்டணும், நம்ம நன்மை செய்யக்கூடிய உள்ளே இருக்குன்னா அதை காட்டணும். நம்ம எதையுமே வெளியில் காட்டாமல் நான் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்குது இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது யாருக்கும் உதவாத ஒரு நன்மைத்தனம். நன்மைத்தனம் அப்படின்னாலே அது நம்மிடமிருந்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இந்த அருமையான நாளில் நீங்கள் உணர்ந்து பாருங்கள், ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தவக்காலத்தில் வந்து இதையெல்லாம் அறிந்து இன்னும் ஒரு படி உயர்ந்து செல்ல ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே ஆண்டவர் தாமே நமக்கு பலன் தருகிறார். அந்த பலனை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நமக்கு கடவுள் வந்து சும்மா நம்மகிட்ட கேட்கல, அவர் அருள் வளங்களை நம் மீது பொழிந்து என்ன செய்கிறாரு, நம்மை அவர் வாழ வைக்கிறார், வழி நடந்து செல்ல உதவி செய்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, இறை வார்த்தையை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, திருப்பலியில் நீங்கள் இருக்கும் போது, அந்த திருப்பலியினுடைய நற்கருணை அபிஷேகத்தை உட்கொள்ளும் போது பாருங்கள் எந்தெந்த வழிகளிலெல்லாம் அந்த அதிசய அற்புதம் நடக்குது பாருங்களேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, பூசைக்கு ஓடுறீங்க, ஏன்னா அங்கே சுவைச்சிட்டீங்க. அந்த சுவைத்தில் உங்களால் விட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு பலன் கிடைச்சிது. அதனால் நீங்கள் ஓடி பாருங்கள், போகாதவங்களும் இந்த 40 நாள் திருப்பலிக்கு போங்க, போய் உட்கார்ந்து ஆண்டவர் அங்கே மன்றாடுங்க, துதிச்சு பாருங்கள், வீட்டில் துதி ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி பாருங்கள். அந்த நேரமெல்லாம் ரீஃபில்லிங் நடக்கும், உங்களுடைய ஆத்மாவில் ஒரு ரீஃபில்லிங் நடக்கும். அப்போ அந்த ரீஃபில்லிங் நடக்க நடக்க நீங்கள் இன்னும் அதிகம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஓடுவதற்கு, அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு, அவருடைய பெயர் உங்களில் மகிமை அடைவதற்கு நீங்களும் பாத்திரவான்களாக இருப்பீங்க. இதை செய்து பாருங்கள், இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஓடி இருக்கிறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அவர் தானே உங்களுக்கு முழுமுதல் சாட்சி, முழுமுதல் பலன், முழுமுதல் ஆதாரம் அவர் தானே. அதனால் அவருக்கு நன்றி செலுத்துங்க. இத்தனை வருஷம் ஓட வைத்தவர் உங்களை இனிமேலும் ஓட வைக்காமல் உட்கார வைக்க மாட்டார், கண்டிப்பாக உங்களை நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போவார். இந்த நம்பிக்கையோடு நீங்களும் இயேசுவின் சாட்சிகள். எல்லாரும் அதை அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு விட்டுருக்கோம், நீ சாட்சி. நான் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறேன், நான் செய்கிற ஒரு சிறிய உதவி யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் ஒரு மூலையில் ஒரு உதவியை செய்துட்டு நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அந்த உதவி ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும். நிறைய பேர் எங்களுக்கு அருங்கொடையில் எனக்கு பாடமாக இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னீங்கன்னா, அவங்க உதவி செய்வாங்க, பல்வேறு விதத்தில் உதவி செய்கிறாங்க. சொல்லுவாங்க, யாருக்காவது நீங்கள் போய் ஏழைகளுக்கு உதவி சாப்பாடு கொடுங்க, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்வாங்க. அவங்க பேரால் நாங்கள் இங்கே போய் சாப்பாடு கொடுப்போம், அவங்க அங்கே இருப்பாங்க. நாங்கள் பெருசாக ஃபோட்டோவெல்லாம் பிடிச்சி போடுறதில்ல, ஏன்னா சில நேரங்களில் ஃபோட்டோ பிடிக்க முடியாது. அந்த எளியவர்களுக்கு நம்ம ஃபோட்டோ பிடிச்சோன்னா கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த உதவியை நம்ம செஞ்சிட்டோம், கண்டிப்பாக ஆண்டவருடைய கரம் எங்கே தொடும், அந்த காரணகர்த்தான். இந்த ஏழை இங்கே சாப்பிட்றதுக்கு காரணகர்த்தா யார், அங்கே அவங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இறங்கி வரும். அதனால் நம்ம செய்கிற உதவி எதுவும் கடவுளுடைய பார்வையிலிருந்து விலகி போகாது என்பதை நீங்கள் 100% உறுதியாக நம்புங்க. கடவுள் கண்டிப்பாக நம்மளை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். இன்னும் அதிகம் நம்மகிட்ட இன்னும் அதிகம் ஆன்மீகத்துக்குள்ளே ஆண்டவருடைய அந்த மகிமைக்குள்ளே கடந்து வர அழைக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா சிலுவை சாவு வரைக்கும். கல்வாரி மலையில் இயேசு ஏறி அவர் முழுமை அடைந்தார் பார்த்தீங்களா, அந்த முழுமை வரைக்கும் நம்ம ஓடணும். இழந்து 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 எல்லாவற்றையும் இழந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு நல்ல அர்த்தமுள்ள ஒரு பிள்ளைகளாக அந்த சிலுவையின் இயேசு உயர்த்தப்பட்டதை போல் நம்ம எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிற கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் அப்படி உயர்ந்து நிற்கும் போது நீங்கள் வெக்கப்பட மாட்டீங்க, ஆண்டவருக்குள்ளே பெருமை அடைவீங்க. பிள்ளைகளுக்கு செய்ததில் நினச்சி வெக்கப்படாதீங்க, ஐயோ நான் இவ்வளோ செய்தேன் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே. இல்லை, ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்கள், இவ்வளோ செய்து என் பிள்ளைகளை உயர்த்த எனக்கு உதவி செய்தீங்க ஆண்டவரே, நன்றின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதோ நான் என்னுடைய வாழ்நாட்களில் இவ்வளோ பேருக்கு உதவி செய்ய எனக்கு பலன் கொடுத்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய பெயரால் நீங்கள் செய்த எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் எழுந்து நிற்கும். ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இதை தாண்டி நீங்கள் போகிறப்பையும் அங்கேயும் நின்று கொண்டு உங்களை அவர் அழைத்து செல்வார், கரம் பிடிப்பார். இந்த நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக வாழ முயற்சிக்கிறோம். ஆமென்.